Sale.
Sale.
Sale. சிஷ்யர்களே, சின்ன ஒரு குறிப்பு. அதாவது பழைய என்னுடைய நான் எடுக்கும் வகுப்பில் எனது குரல் வளம் எல்லாம் வித்தியாசம், இங்கே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. சில நேரம் என்னால் முடிந்த வரையில் உரத்த குரலிலும் பேச வேண்டிய சூழ்நிலையாகிறது. அதற்கு காரணம் என் ஸ்பீக்கர் சரியில்லை. அது ஓய்வு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. நாம் விடும்படியாக இல்லை, என்ன செய்வது? அதனால் சற்று குரல் வித்தியாசம் ஏற்படலாம். சில இடங்களில் உயர்த்தியும் பேச வேண்டி இருக்கிறது. மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. செய்யும் தொடங்குவோமா? வியாச பகவானே, யார் அந்த இருவர் என்று நான் கேட்டேன். இது நேற்றைய தினம் நாம் பார்த்தது. தாயே, சொல்கிறேன், கேளுங்கள். என் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எண்ணியிருக்கிறீர்கள், பரவாயில்லை. அந்த பத்மாசுரனை அழித்த பின்பு ஈசனும் மாலும் ஒருவரை ஒருவர் பார்க்க மோகினியாக, அதனால் ஒரு பெரிய ஜோதி ஒன்று உருவாயிற்று. அது வளர்ந்து பிளந்தது. பிளந்ததில் நாங்கள் மூன்றாக பிரித்து அனுப்பிவிட்டோம். இருப்பினும் அந்த சிதறல்கள் இருந்தன. அந்த சிதறல்களை நாங்கள் ஒவ்வொரு ஆன்மாவாக பிரித்து தர வேண்டும். தாங்கள் 27 ஆன்மாக்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அது பிரிக்கும் பொழுது இன்னும் 2, அதாவது பிரித்ததில் இன்னும் ஒரு 2 இருக்கிறது. மொத்தத்தில் எத்தனை? 29. ஆனால் தாங்கள் 27 என்று சொல்லிவிட்டீர்கள். உங்கள் வார்த்தையும் பொய்க்கக்கூடாது, அல்லது உங்கள் வார்த்தையை மீறி நாங்கள் செய்தாலும் தவறு. தாயே, ஜெகன்மாதா, என்ன செய்வோம், என்ன செய்யலாம் என்று யோசித்தோம். சனத்தில் அயக்ரீவர், கவலைப்படாதே, என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள். பஞ்சபூதத்தாலான தேகத்தை நான் தருகிறேன். தாயே, இது மிகவும் சிறியது. ஒரு ஆன்மாவை விட சற்று சிறியது. அதனால் இரண்டையும் ஒன்று சேர்த்தால் அது மிகவும் பெரியதாகிவிடும், பிரித்தால் மிகவும் சிறியதாக இருக்கிறது. என்ன என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்து, இவர் வேறு இப்படி கேட்கிறாரே, அவரிடம் இதுதான் நிலை, ஜெகன்மாதாவின் நிலை 27 என்று சொல்லிவிட்டார். அதன்படி பிரித்ததில் இது இரண்டு துண்டுகள் இருக்கிறது, இரண்டு ஜோதிகள், சிறியது பெரியதும் அல்ல. இதை என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்களுக்கு என்று சப்தரிஷிகள் சொல்ல, அயக்ரீவர் என்னிடம் அனுப்பிவிடுங்கள் என்கிறார். அவர் தன் பார்வையால் இவ்விரண்டிற்கும் இன்னும் சற்று திக்ஷண்யத்தை கொடுக்கிறார், ஆத்ம பலத்தை தருகிறார். அதனால்தான் அவர்களுக்கு ஞானம் என்பது வந்திருக்கிறது, அது தெளிவாக இல்லை. அவ்வளவுதான். இவ்விருவர் இதுவரையில் இங்கே இந்த பாகம் முடிந்தது. அடுத்து எத்தனாவது பாகத்தில் இது? சரி, அது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நாம் போகலாம். ஆண் புறா ஒன்று, பெண் புறா ஒன்று, இரண்டு புறாக்களாக நமது அயக்ரீவர் தவம் இருக்கும் இடத்திற்கு இவை வாழ்ந்து வந்தது. புறா என்றால் இன்று நாம் நினைக்கும் வண்ணம் புறாக்கள் அல்ல, அது அன்றைய காலகட்டத்தில் நல்ல வலிவோடும் நல்ல பெரிதாகவும் நன்றாகவும் இருந்தது. அது புறா என்று சொல்ல முடியாது, அப்படி ஒரு பறவை என்று வைப்போம், ஒரு பேருக்கு புறா என்கிறோம், நல்ல பெரிய பறவை. இரண்டு பறவையும் அயக்ரீவருக்கு ஒரு விதத்தில், அயக்ரீவர்தான் அவர்களுக்கு தாய், தந்தை, குரு எனும் மூன்றுமே அயக்ரீவர்தான். அதனால் அவருக்காக கனிகள், அவருக்கு என்ன தேவையோ தினமும் பறந்து எங்கெல்லாம் என்ன இருக்கிறதோ எடுத்து வந்து அவர் பாதங்களில் சேர்ப்பிக்கும். அவர் இதில் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு மீதம் பிரசாதமாக அந்த பறவைகளுக்கு போடுவார். அந்த பறவைகளும் இதை ஆனந்தத்தில் உண்ணுவார்கள். ஆகா, ஒரு குருவின் பிரசாதம் யாருக்கு கிடைத்தால் நாம் வேண்டாம் என்றால் சொல்வோம்? அதுவும் தினமும் கிடைக்கிறது என்றால் இதைவிட வேறு என்ன வேண்டும் என்று அவர்கள் ஆனந்தத்தில் எடுப்பார்கள். அவருக்கு என்ன வேண்டுமோ, அவர் செய்யும் ஹோமத்திற்கும் அதற்கு வேண்டிய சமித்துகள் எடுத்து வந்து தருவார்கள். இவர் சொல்லுவார், எனக்கு இவை இவை வேண்டும் என்று, அதையும் எடுத்து வந்து தருவார்கள். இமாலயத்தில் 7 குண்டம், சத்தரிஷி குண்டம் என்று உருவாக்கி அங்கே நதிகளை எடுத்து தேவிக்கு அபிஷேகம் செய்வார். அதற்கும் இந்த இரண்டு புறாக்கள் உதவியாக இருக்கும். இவர் மற்ற நேரங்களில் அந்த இரு புறாவையும், அதாவது பட்சிகளையும் உட்கார வைத்து கதை சொல்லுவார். ஏதாவது ஒரு கதையை பற்றி சொல்லுவார். தாயே, ஜெகன்மாதா இவர்களுக்கு மூலம் அந்த அயக்ரீவர் என்பதால், அயக்ரீவருக்கு சேவை செய்கிறார் என்பதால், வேறு ஒரு குருவை இவர்களால் அவ்வளவு சுலபத்தில் யாரையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இல்லை, அன்றே அது ஒரு உறுதியாக இருக்கிறது. அதனால் போக போகத்தான் இவர்களாக திருந்த வேண்டும். இது வியாசர் இங்கே எனக்கு கூறுகிறார். ஓ, அப்படியா? எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் அல்லவா வியாச பகவானே? தாயே, காரண காரியம் நீங்கள் அறிவீர்கள். காரணம் காரணி 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 என்று மூன்றையும் செய்பவர் நீங்கள் தானே, தங்களுக்கு தெரியாததா? வியாச பகவானே, அருமையாக சொல்லி கொண்டு வந்தீர்கள், நடுவில் இது எதற்கு? சொல்லுங்கள், கேட்போம். தாயே, ஒரு வேடிக்கை. என்னை விட சிறந்ததாக சொல்வதில், அதாவது எந்த சரித்திரமோ எதை வேண்டுமோ அங்கே அப்படியே அந்த இடத்தில் நடப்பது போல் சொல்வது திறமை நீங்கள் தானே. நான் ஏதோ தங்களிடம் சற்று கற்றுக்கொள்கிறேன். யாச பகவானே, தொடங்குங்களேன். நாம் கேட்க நன்றாக இருக்கிறது. இவ்விரண்டு பட்சிகளும் தினமும் சேவை செய்து கொண்டு வந்தது. அதே நேரத்தில் நல்லவைகளையும் கேட்டறிந்தது. அதே நேரத்தில் ஐக்ரீவர் செய்யும் செயலுக்கெல்லாம் உதவியாகவும் இந்த இரண்டு பட்சிகள் இருந்து வந்தது. ஐக்ரீவர் உலகம் என்றால் என்ன, உலகத்தில் மக்கள் உற்பத்தி ஆனது என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். இவையும் கேட்டு வந்தது. இதில் ஒரு பட்சி, ஆண் பட்சி, அந்த பெண் பட்சியை பார்த்து, நாமும் உலகத்தில் பிறந்து பார்க்க வேண்டும், இதையெல்லாம் மாட்சி செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் வாழ வேண்டும். அப்போது அந்த பெண் பட்சி, அமைதியாக நிம்மதியாக இருக்கிறோம், எதற்கு இதை பற்றி யோசிக்கிறாய்? நல்லதை யோசியேன். ஏன், இதுவும் நல்லது தானே, போய் பார்க்காமல் என்ன தெரியும்? இங்கிருந்து நமக்கு என்ன புரியும்? இவர் சொல்கிறார், நாம் கேட்கிறோம், அவ்வளவுதானே. நமக்கு என்ன புரிகிறது? நாம அனுபவித்தால்தான் நமக்கு இது என்ன என்பது புரியும் அல்லவா? அப்படியென்றால் அவர் சொல்வதை நீ நம்பவில்லையா? நான் அப்படி கூறவில்லை, அவர் சொல்வதை நான் நம்புகிறேன். இருப்பினும் நாமும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல்தான். உலகத்தை பார்த்து என்ன, நமக்கு என்ன ஆக போகிறது, என்ன செய்ய போகிறோம்? சரி, பார்க்காமல் என்ன செய்ய போகிறாய்? இது இந்த பட்சிகள் இருவரும் அடிக்கடி உரையாடிக்கொள்வர். இதை ஐக்ரீவர் அவ்வப்போது கேட்டு சிரிப்பார்கள். சிரித்து கொண்டே நினைப்பார், பார்த்தாயா, இந்த பஞ்சபூதத்தால் ஆன தேகம் வந்தவுடன் உன்னை பூமியின் ஆசை விடவில்லை, இழுக்கிறது. பூமியின் ஆசை இழுக்கிறது. உனக்கு காமம் குரோதம் லோபம் எனும் எல்லா விதமும் உங்களுக்கு வந்துவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எவ்வளவுதான் உங்களுக்கு நல்ல கதைகளை சொன்னாலும் உங்களால் அதை விட்டு வெளியில் வர முடியவில்லை. இருக்கிறேன், உண்மை அதுதானே. நம்மாலும் உங்களாலும் வர முடியவில்லை அல்லவா? இங்கேயே இருக்கிறோம், அனைத்தும் கற்றுக்கொள்கிறோம், அனைத்தும் தெரியும். ஆனால் இப்படித்தான் இருக்கிறோம். இது அன்று முதல் இன்று வரையில் ஒன்றுதான், மாற்றம் இல்லை அல்லவா? தொடர்வோம். அதனால் இவர்கள் அடிக்கடி பேசுவதை அவர் கேட்டு, ஆஹா, உங்களுக்கும் ஏற்பட்டுவிட்டதோ, இது இப்படியே இருக்கட்டும். தாயே, இன்னொரு புறத்தில் சப்த ரிஷிகளால் அந்த 27 வரை பஞ்சபூதத்தால் ஆன தேகத்தை உருவாக்கினார்கள். உத்ரேஷ்ட மகரிஷியும் பஞ்சபூதத்தால் ஆன தேகத்தால் உருவாக்கப்பட்டது. எல்லாமே பஞ்சபூதத்தால் ஆன தேகங்கள். இந்த 27 வரை அந்த ஒருவர் உத்ரேஷ்ட மகரிஷி காணிப்பார். அவர் ஞானத்தில் சிறந்தவர். அவர்தான் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இருந்தார். ஆனால் இந்த 27 27 ரகங்களாக இருந்தது. பஞ்சபூதத்தால் ஆனதை இந்த பஞ்சசக்தியால் என்ன எது எப்படி நடக்கும் என்று கூட தெரியாது. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இங்கே தேகம் கொடுத்தவுடன் தங்கள்தான் ஏதோ பெரிதாக ஏதோ எடுத்துக்கொண்டோம் என்று நினைக்கிறார்கள். அவ்வப்போது அவர்களும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அங்கே வகுப்பு நடந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது சப்தரிஷியான பிரகு மகரிஷி இந்த 27 உட்கார வைத்து பாடம் நடத்தி கொண்டு வந்தார். அப்படி பாடம் நடத்தும் பொழுது இந்த 27 உபநிஷத் என்றால் என்ன, இவை என்றால் என்ன, இது எதற்கு சொல்வானே, இது எதற்கு வருகிறது என்று ஒருவர் பின் ஒருவராக ஏதாவது குதர்க்கமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சரி, குருவும் பொறுத்து கொண்டார். இது சகஜம், இன்னும் இவர்கள் பக்குவம் அடையவில்லை என்று அவரும் சகஜமாக விட்டார். சிறியவர்கள் போகட்டும், பக்குவம் அடையவில்லை என்று. ஆனால் இது போக போக ஒரு நாள் ஸ்ரீ ஓம் ஆதிசக்தி தேவியை பற்றி இவர்களுக்கு கூறத் தொடங்கினார். இப்படி கோட்டை ஒன்று இருக்கிறது, நம் தியானத்தின் மூலம்தான் போக முடியும் என்று அவர் ஆரம்பித்தார். ஒருவர், அது எப்படி போக முடியும், அங்கே அதற்கு வழி ஏதாவது இருக்கிறதா என்று ஒருவர் பின் ஒருவராக தேவையில்லாமல் பிருகு மகரிஷியை கேள்விகள் கேட்டார். எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த எல்லாவற்றிற்கும் பதில் கூறினார். கூறியவர் சொன்னார், நேரமும் காலமும் வரும், பூ உலகில் நீங்கள் போய் பிறந்து அனுபவித்து இதன் பலன் என்ன என்பது தெரிய வரும். ஏனென்றால் நல்ல இடத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சொகுசு, அதாவது எல்லா சுகமும் இங்கே இருக்கிறது. உண்கிறீர், உணங்குகிறீர், ஞானத்தை பெறுகிறீர். சும்மா கிடைக்கும் ஞானத்தை உபயோகிக்க தெரியாத நீங்கள் ஞானத்திற்காக அலைந்து திரிந்து வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த ஞானத்தின் அருமை என்ன என்று உங்களுக்கு புரியும். இந்த 27 பிருகுவை வணங்கி, குருதேவா, உங்களின் குழந்தைகள் நாங்கள், எங்களுக்கே சாபம் கொடுக்கலாமா? நீங்கள் பிறந்தால்தான் இதன் அருமை தெரியும். இல்லையில் உட்கார்ந்த இடத்தில் எல்லாம் பேசலாம், இது எப்படி, அது எப்படி, இது எப்படி இருக்கிறது என்று எதை வேண்டுமானாலும் உங்களால் பேச முடியும். பிறக்கும் நேரமும் காலமும் வரும் அன்று தெரியும். பிருகு மகரிஷியே, எங்களுக்கெல்லாம் எதற்கு சாபம் தருகிறீர்கள்? கேள்விகள் தானே கேட்கிறோம், கேள்விக்கும் ஒரு முறை உண்டு. எதையும் எப்படியும் கேட்கலாம் என்று இருக்கக்கூடாது. எந்த சக்திக்காய் பற்றி கூறுகிறேனோ அதை ஒழுங்காக நீங்கள் கேட்க மறுக்கிறீர்களோ அந்த சக்தியிடமே போய் அடைக்கலம் புக வேண்டும். உங்களுக்கு அதுதான் தீர்ப்பு. அப்படியென்றால், ஆம், அதுதான் தீர்ப்பு. இங்கே நிறுத்துகிறேன். சிஷ்யர்களே, அது எதை சொல்கிறது? இந்த 27 ஒருவர் நமது இந்த மார்கழி மாதம் கதை ஒன்று படிப்போம், மார்கழி மாதம் சரித்திரம் ஒன்று படிப்போம் அல்லவா? என்ன சரித்திரம்? வைதேகி சரித்திரம். அந்த வைதேகி சரித்திரத்தில் வைதேகிக்கு தொண்டு செய்து வைதேகிக்காக வாழ்ந்த அந்த கோவிந்தனுக்கு அவர் 27 ஒருவர் அன்று அவர் வைதேகி, அதாவது அன்று அவர் முக்தியை எய்தினார். இவர்களுக்கு தொண்டு செய்து வைதேகிக்கு தொண்டு செய்தே, அதாவது வைதேகிக்கு தொண்டு செய்தால் சிவம் ஆதிசக்திக்கு தொண்டு செய்தது போல்தானே. அப்படி காலம் முழுவதும் அவள் சொல்லை தட்டாமல் அவளுக்காகவே வாழ்ந்து, அவள் இருந்தால் எப்படி கணவனை பார்த்து கொள்வாளோ அப்படி அந்த குருவுக்கு சேவை செய்து முக்தியை எய்துகிறார். திருமால் துணையுடன் அவர் முக்தியை எய்துவிட்டார். அதனால் மீதி 26 இருக்கிறது. அதைதான் இப்போதும் சொல்கிறோம், நீங்கள் இந்த சேவையை முடித்து நமக்கு அவ்வப்போது ஒரு வார்த்தை சொல்லார். இப்போதே பிடித்து கொண்டால்தான் உண்டு, இல்லையில் இன்னும் பிறப்புக்கள் தான் உங்களுக்கு அதிகம் என்று. அதன் காரணம் புரிகிறதா? இருக்கும் பொழுதே பிடித்து செல்ல வேண்டும், இல்லையில் பிறப்பு அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். சரி, நாம் கதையை தொடருவோம். இங்கே பிருகு மகரிஷி கூறுகிறார், 27 சுவாமி எங்களுக்கு எதற்கு இப்படி ஒரு தண்டனை, எங்களை காப்பாற்ற வேண்டும், அது எப்படி நடக்கும் என்று பார்க்கலாம், யார் யாரால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் என்கிறார். இவர் எழுந்து கொள்கிறார். அதில் ஒருவன் பிருகும பக்கத்தில் வந்து நிற்கிறார். சுவாமி, நான் எந்த கேள்வியும் கேட்டதில்லை, இவர்களுடன் நான் அமர்ந்தேன், கேள்வி எதுவும் கேட்கவில்லை. எப்போதும் கெட்டவர்களுடன் ஒருவன் கெட்டது சேர்ந்தால் என்ன தண்டனையோ அதுதான், நல்லவர்களுடன் ஒரு கெட்டவன் சேர்ந்தால் என்ன தண்டனையோ அதுதான், நான் என்ன செய்யட்டும், கொடுத்து விட்டேன் சாபம். சுவாமி எனக்கு விமோசனம் தாருங்கள். அதுதான் அந்த கோவிந்தன். அது காலமும் நேரமும் உனக்கு விமோசனம் கொடுக்கட்டும். அந்த தாய் சிவம் ஆதிசக்தி தேவி மனம் கனிந்து உன்னை என்று கூப்பிடுகிறார்களோ அன்று நீ செல்வாய். நீங்கள் அனைவருமே அங்கேதான் செல்ல வேண்டியவர்கள். காரணம், ஒரு ஜோதியில் உருவாகி இப்படி தோன்றியவர்கள். ஒன்று ஈசனிடமோ அல்லது திருமாலிடமோ போய் சேர வேண்டும், இல்லையில் எல்லோருமாக அந்த சக்தியிடம்தான் போய் சேர வேண்டும். முறைப்படி பார்க்கும் பொழுது என் வாக்கினால் வந்ததால் நீங்கள் எல்லோரும் சிவம் ஆதிசக்தியைத்தான் அடைய வேண்டும், வேறு வழி இல்லை என்று இவர் புறப்படுகிறார். தாயே ஜெகன்மாதா, அதே நேரத்தில் இந்த இரு பட்சிகள் அடிக்கடி இப்படி பேசிக்கொள்கிறது, சரி பார்க்கலாம் என்று நமது அயக்ரீவரம் என்ன செய்கிறார் என்றால், சரி பெண் பட்சி ஞானி போல பேசுகிறதே, இதாவது நல்ல ஞானியாகிவிடுமா பார்க்கலாம் என்று அந்த ஆண் பட்சி எங்கோ சிக்கி மாட்டிக்கொள்கிறது. பெண் பட்சி மட்டும் தேடி பார்த்து இவரிடம் வருகிறது. இவருக்கு பணிவிடைகள் வருத்தத்துடன் செய்கிறது. இவர் அதை பார்த்து எங்கே உன் துணை வரவில்லையா என்று கேட்கிறார். அப்போது அந்த பெண் பட்சி தெரியவில்லை, வரவில்லை, எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவ்வளவுதானே, பார்க்கலாமே. சுவாமி, என்னவே இருந்தாலும் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தோம், இத்தனை காலமும் இருவராக சேவை செய்தோம், அதனால் இப்போது நான் ஒருவராக சேவை செய்வது எனக்கு என்னவோ திருப்தியாக இல்லை. அவர் எங்கிருக்கிறார்? அப்போது ஐக்கிரவர், ஆஹா, நீ ஏதோ பெரிய ஞானியை போல் நடந்து கொண்டாய், பார்த்தால் உனக்கும் இவ்வளவுதானா என்று அவர் மனதில் எண்ணிக்கொள்கிறார். பார்ப்போம், போய் தேடிப்பார், எங்காவது இருப்பார். இல்லை சுவாமி, அவரை காப்பாற்றி கொடுங்கள், எங்கிருந்தாலும் காப்பாற்றி கொடுங்கள். சரி வா, நாம் இருவரும் போய் தேடுவோம். ஐகர், இவருக்கு தெரியாதா? இவரது லீலையில் ஒன்றுதானே, இந்த பட்சி ஏதோ மரத்தில் ஒரு கூண்டில் எங்கோ சிக்கி கொண்டது. ஐகிரிவர் அதை பார்த்து அதை எடுக்கிறார். அது மிகவும் அடிபட்டு இருக்கிறது. வருகிறது, என்ன மிகவும் அடிபட்டு இருக்கிறதே என்று இவர் கேட்கிறார். அப்போது அந்த பெண் பட்சி, சுவாமி, இவரை எப்படியாவது குணமாக்குங்கள் என்கிறது. ஐகிரிவரும், அம்மா, எதுவே ஆனாலும் அதற்கு ஒரு மரணம் என்பது இருக்கிறது. இந்த பூமியின் நீதி அது. நான் குணப்படுத்த வேண்டும் என்றால் அவ்வளவு சுலபத்தில் முடியாதம்மா. அந்த நீதிக்கு மாறாக என்னால் செல்ல முடியாது. சுவாமி, குருவாக இருந்து இவ்வளவெல்லாம் போதித்த நீங்கள் ஏன் இவரை காப்பாற்றி கொடுக்கூடாது? பக்ஷியே, புரிந்து கொள், யாரும் மரணம் அடையத்தான் வேண்டும், மரணம் அடைந்து பிறப்பில் இருக்கத்தான் வேண்டும். இது நீதி. இந்த நீதியை மாற்றக்கூடாது. நீங்கள் நினைத்தால் அந்த நீதியை மாற்றிக் கொடுங்கள். குருதேவர் மாற்றக்கூடாதா? இல்லை, நான் மாற்ற மாட்டேன். எவை எப்படி நடக்க வேண்டுமோ அவை அப்படித்தான் நடக்கும். இல்லை, இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதோ பார், என்னுடன் வாதம் செய்து உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று வேண்டால் செய்யலாம். இருவரும் உங்கள் இந்த சரீரத்தை விட்டு என்னுள் ஐக்கியமாகி விடுங்கள். அது ஒன்று. இருவரும் இத்தனை காலம் எனக்கு செய்த பணிவிடைக்கு நீங்கள் என்னுள் வந்து ஐக்கியப்படுத்தி கொள் வந்து விடுங்கள். அப்போது உடல் நலம் சரியில்லாமல் கஷ்டத்துடன் படுத்து இருக்கும் அந்த பக்ஷி, வேண்டாம், நிறுத்து, வேண்டாம், கேட்காதே, வேண்டாம், நிறுத்து, நாம் அவருடன் போகக்கூடாது என்கிறது. என்ன சொல்கிறாய்? வேண்டாம் என்றா சொல்கிறாய்? ஆமாம், நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் நிறைய காண வேண்டும், எங்களுக்கு பூமிக்கு செல்ல வேண்டும், நிறைய பார்க்க இருக்கிறது. இப்படியே எங்களை அழித்து போய்விடாதே, பிறகு எங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் போய்விடும். வேண்டாம், நாங்கள் வாழ வேண்டும், கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டும், பிறப்புகள் வேண்டும். ஆஹா, தாயே ஜெகன்மாதா, இப்படியாக இவர்கள் வரம் வாங்கினார்கள். எல்லோரும் போதும் பிறவி என்பார்கள், ஆனால் நீ அந்த பஞ்சபூதத்தால் ஆன தேகம் எப்போது யாரை என்ன செய்யும் என்பது நம்மால் நிர்ணயிக்க முடியவில்லை. பார்த்தீர்களா? அவன் விடா அப்படி ஆக அந்த பட்சி, தன்னால் முடியவில்லை. அப்படி இருந்தும், இல்லை, நான் வாழ வேண்டும், நான் பூவிலகிற்கு செல்ல வேண்டும், இனி இவருடன் இருக்க மாட்டேன், போகிறேன் நான், நாம் போகலாம், நாம் பிறப்பை எடுக்கலாம். சரி, அதுதான் சொல்கிறது. சரி, நீ போ, நான் அவருடன் ஐக்கியமாகிறேன் என்று இந்த பட்சி சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த பட்சி ஐக்கிரீவரை பார்க்கிறது, தனது துணை அதாவது அவனையும் பார்க்கிறது. அந்த பட்சியும் இந்த முடிவெடுப்பதா, இந்த முடிவெடுப்பதா? அதாவது சில பேருக்கு முடிவெடுக்க தெரியாது, அதே நேரத்தில் நல்ல முடிவை ஒப்புக்கொள்ளவும் முடியாது. நல்ல முடிவு வந்தால் நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாது, முடிவும் எடுக்க தெரியாது. இருவரும் மாறி மாறி பார்க்கிறார்கள். இல்லை, நீ போகாதே, நீ என்னுடன் வந்துவிடு, நாம் பிறப்புகள் எடுக்கலாம், நீ ஒரு இடத்தில் பிறப்பாய், நீ ஒரு இடத்தில் பிறப்பாய், இத்தனை கர்மாவை பற்றி நான் பேசியிருக்கிறேனே, தெரியாதா சுவாமி? எப்படி வேணால் நாங்கள் பிறந்து விட்டு போகிறோம், ஆனால் எங்காவது ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்தித்துக் கொள்ள வேண்டும். அதனால் நாங்கள் பிறப்பிற்கு போக வேண்டும். பட்சிகளே, பிறப்பே வேண்டாம். முறைப்படி பார்த்தால் நீங்கள் பாதி ஞானம் பெற்றவர்கள், இன்னும் சற்றே ஞானம் தேவை, அத்துடன் முடித்து கொள்ளலாம். எதற்காக பிறப்பை வேண்டுகிறீர்கள்? பார்த்து அனுபவித்த பிறகுதானே அது வேண்டாம் என்று தெரியும். பழத்தை ருசித்த பிறகு அந்த ருசி பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியும், பார்க்கும்போதே முடியவில்லை என்று சொல்ல முடியுமா? என்ன குருதேவா, தாங்களே தானே அதையும் சொல்லி கொடுத்தீர். நீ முடியாமலேயே இத்தனை வார்த்தை பேசுகிறாயே, முடிந்தால் எத்தனை பேசுவாய்? எங்களை விட்டு விடுங்கள். அப்போது நமது அயக்ரீவர் லலிதா சஹஸ்ரநாமத்தை முடித்து தேவிக்கு சமர்ப்பணிக்க வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கிறார். அது நமக்கு தெரிந்தது. அவரும் வியாசரும் ஆதிசக்தி கோட்டையை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அவருடனே சொல்கிறார் அயக்ரீவர், உங்களை அந்த ஆதிசக்தி தான் காப்பாற்ற வேண்டும், போங்கள். அதாவது தனது வார்த்தையில் இவர் நான் காப்பாற்றுகிறேன் அல்லது திருமாலோ ஈசனோ காப்பாற்றட்டும் என்றெல்லாம் சொல்லலாம், ஆனால் அவர் பணியை அதை செய்து கொண்டு தேவி தியானத்திலும் ஜபத்திலும் இருப்பதால் உங்களை ஸ்ரீவோம் ஆதிசக்தி தேவி தான் காப்பாற்ற வேண்டும், அவள் அல்லாது நீங்கள் முக்தி அடைய மாட்டீர்கள், அவள் பாதத்தை பிடித்தால்தான் உங்களுக்கு நடக்கும் முக்தி என்கிறார். அந்த பட்சி, ஆண் பட்சி சந்தோஷம் எழுகிறது, சுற்றி சுற்றி ஆனந்திக்கிறது. நாம் பூமிக்கு பிறக்கப் போகிறோம், நாம் பூமிக்கு பிறக்கப் போகிறோம் என்று ஆனந்தப்படுகிறது. அயக்ரீவர், இப்படி ஒரு ஜீவனா, என்ன இது விந்தை, உலகம் என்பது இதுதானா என்று அன்றே அவர் விந்தை பார்த்தார். ஆண் பட்சி உடனே குதித்து சந்தோஷித்து இறந்து விட்டது. அதை பார்த்த பெண் பட்சியும் அதனோடு சேர்ந்து இறந்தது. அடுத்த பிறவி அவர்கள் மண்டாசுரன் கோட்டையில் பிறந்தார்கள். இது நமக்கு பிறவியை பற்றி வேண்டாம், அங்கே பிறந்து இருந்தார்கள். அடுத்த பிறவியாக தாயே ஜெகன்மாதா, ஒரு நல்ல ஞானிக்கு இவர்கள் பிறந்தார்கள். தாய் தந்தை இருவரும் இறந்து விட்டார். குழந்தையாக, அதாவது இவர்கள் குழந்தையாக இருக்கும்பொழுது இவர்களை ஒருவர் எடுத்து வளர்த்தார். அதாவது தாய் தந்தைக்கு ஒரு குழந்தை, இன்னொரு தாய் தந்தைக்கு இன்னொரு குழந்தை. இந்த தாய் தந்தை இறந்ததால் இந்த குழந்தையும் அவரே எடுத்து அந்த தாய் தந்தை வளர்க்கிறார்கள். இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் போல நன்றாகவும் பழகி வந்தார்கள். ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானியாக வேண்டும், உயர்நிலை பெற வேண்டும் என்று இப்போது எண்ணுகிறார்கள். ஏனெனில் இவர்கள் ரிஷிக்கு பிறந்ததால் அந்த எண்ணம் தோன்றுகிறது. அதுவும் அல்லாது ஏற்கனவே இவரது ஆன்மாவில் பாதி அயக்ரீவரின் ஞானம் இருப்பதால் இதுவும் தோன்றுகிறது. இவர்கள் தாய் தந்தையரை கேட்கிறார்கள், நாங்கள் ஞானம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போது அந்த ரிஷி, நீங்கள் ஆடு மேய்க்க குடல் ஐக்கில்லை, எங்கிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்வீர்கள் என்று இருவரையும் திட்டுகிறார். தந்தை திட்டுகிறார், தந்தையும் தாயும். ஞானம் என்பது அவ்வளவு சுலபத்தில் வராது என்று இவர்கள் இருவரும் பேசிக்கொள்கின்றனர். நம் தந்தைக்கு ஞானமே இல்லை, அவருக்கே ஞானம் வரவில்லை, அவருக்கு ஒரு பொறாமை. நாம் ஞானியாகி உயர்ந்து விட்டால், அதாவது இது இங்கே எதற்கு இதெல்லாம் சொல்கிறோம் என்றால், நம்மில் ஞானம் இருந்தாலும் நமது குணம் எப்படியெல்லாம் மாறுகிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான பாடம். நமது குணமாகப்பட்ட என்னதான் ஞானியாக வந்தாலும், என்னதான் நம் ஞானத்தை பெற்றாலும், கேவலமான சில வஸ்துக்கள், கேவலமானவற்றில் நம் குணம் குணமாகப்பட்டது கீழ்த்தரமாகிறது. நம் தந்தைக்கு ஞானமே இல்லை, நாம் ஞானியாக வந்துவிட்டால் அவருக்கு பொறாமை. தாயோ ஒன்றுமே தெரியாது என்று தந்தையையும் தாயையும் இவர்கள் இருவரும் ஏளனம் செய்வார்கள். இதை பார்த்த அந்த தந்தை, ரிஷி என்னுடைய சீடன், எப்போது வருவான், வகுப்புகளை கேட்பான், ஏதாவது ஒரு பணிவிடைகள் எல்லாம் செய்துவிட்டு சென்று விடுவான். அதிகம் எதையும் பேச மாட்டான், எதையும் கேட்டவன் அல்லன். எதையும் என்னிடம் மரணாகவோ இதை கொடு அதை கொடு கேட்டவன் அல்லன். அவன் வருவான், நல்ல சீடன், பணிவிடைகள் செய்துவிட்டு செல்வான். இப்படிப்பட்டவன் என்னிடம் வருகிறான். சுவாமி மகரிஷியே, என்னை காப்பாற்றுங்கள். என்ன ரிஷி, உனக்கு என்னப்பா ஆயிற்று, உனக்கு என்ன குறை? இரு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இருவருமே எதையும் சொன்னதை கேட்பவர்கள் போல் இல்லை. ஓ, அவர்களை பற்றி சொல்கிறீரா? என் குருநாதர் நீங்கள், எனக்கு எல்லாம் நீங்கள். சுவாமி, என்னால் இவர்களை வைத்துக் கொள்ள இனி முடியவில்லை, வயது வருகிறது. சரி, அவர்களுக்கு திருமணம் ஏதாவது செய்து வையேன். சுவாமி, இன்னும் அவள் படும் அவஸ்தை வேறு பார்க்க வேண்டுமா? அதைவிட இவர்கள் இருவரையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஓ, நான் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாயோ? சுவாமி, எனக்கு கெதியார். யோசித்து பாருங்கள், உங்களை விட்டால் நான் யாரிடம் செல்வேன், யாரிடம் நான் முறையாடுவது? முறையிடுவதெல்லாம் குருவிடம்தானே. தாயும் நீங்கள், தந்தையும் நீங்கள், எல்லாம் எனக்கு நீங்கள்தான். நல்ல அறிவும் ஞானமும் நீங்கள்தானே போற்றினீர்கள். உங்கள் பார்வைப்பட்டாவது இவர்கள் இருவரும் திருந்தட்டுமே. ஓ, அப்படி ஒன்று இருக்கிறதோ? என் பார்வைப்பட்டால் இவர்கள் திருந்துவார்கள் என்று நினைக்கிறாயா? உங்கள் வாயால் தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். நிச்சயம் பா மகரிஷி, ஒன்றை சொல்கிறேன் கேள். கர்மாவை யாராலும் தடுக்க முடியாது, நடப்பவையை யாராலும் தடுக்க முடியாது. தடுப்போம், ஒரு குரு என்ற முறையில் தடுப்போம். அதை அவர்கள் ஏற்கும் பக்குவத்தில் இருந்தால் சரி. அகங்காரம் மேலோங்கினால் நாம் தடுத்தும் பிரயோஜனமில்லை. அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அதை நான் எப்படி மாற்ற முடியும்? உனக்கு தெரியாததா என்ன? சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லிவிடாதீர்கள். என் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகள் போல்தானே. ரிஷியே, ஞானத்தில் உயர்ந்த இடம் எனது இடம், அதனால் இங்கே ஞானிகளுக்கு முழு மதிப்பு உண்டு. அவர்களை என்னால் முடிந்தவரை பார்க்கிறேன், ஆனால் எதையும் உனக்கு என்னால் வாக்களிக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் வாங்கி வந்த வரனும் அவர்கள் கர்மவினையும் இப்படியாக இருக்கிறது. அதனால் நான் ஒன்றும் செய்து விட முடியாது. இங்கே சற்று நிறுத்துகிறேன். நாமும் இவை தெரிந்து கொள்ள வேண்டும். குருவோ தெய்வமோ நமக்கு சந்தர்ப்பம் தருகிறது, பிடித்து கொள் என்று. அந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விட்டு விட்டு நாம் அதற்குரிய மரியாதையோ அது சொல்படி நடக்காமல் நடந்து சென்றால் அதன் வினையை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும். அது சொல்படி கேட்டால் அது என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்ற அகங்காரம் மேலோங்கினால் நீ அழிந்தாய். உனது அகங்காரம், அதாவது இறைவன் நமக்கு சந்தர்ப்பம் தினமும் எங்காவது ஒரு வகையில் கொடுக்கிறார், அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கெட்டியாக பிடித்து மேலே ஏற பார்க்க வேண்டும். ஆனால் அந்த பிடிப்பையே நாம் கேவலப்படுத்தினால் இது நம்மை மேலே எடுத்து செல்லுமா செல்லாதா, இது யார், இது சொல்படி நாம் ஏன் கேட்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணினால் உன் கர்மாவை நீயாக வாங்கி கொள்கிறாய். அவை நாங்கள் செய்வதல்ல, தெய்வம் செய்வதல்ல. அதனால் சிஷ்யர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குருவோ தெய்வமோ யாரையும் தண்டிக்க வேண்டும் என்றில்லை. ஆனால் அவர்கள் கண்டிக்கிறார்கள் உரிமை. அந்த கண்டிப்பு உனக்கு பாதையாக இருந்தால் நீதான் அழுவ விடுகிறாய் அன்றி நஷ்டம் உனது கர்மாவை இன்னும் மேலும் மேலும் கஷ்டங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்கிறாய். செல், அனுபவி. உனது கஷ்டங்களை நீ அனுபவி. அது அனுபவிக்க அனுபவிக்கத்தான் அந்த குருவின் பெருமையும் அந்த தெய்வத்தின் பெருமையும் புரியும். ஆனால் நாம் அனுபவிக்கும் போது ஐயோ தெய்வத்திற்கு இவையெல்லாம் செய்தனே, தெய்வத்திற்கு கண்ணில்லையே என்று கலியுகத்தில் அதையும் மாற்றி தெய்வத்தின் மீதே பழியை போடுகிறோம். நீ செய்த தவறை நீ அனுபவிக்கிறாயே அன்றி நாங்கள் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற உங்களுக்கு நிறைய முறை சொல்கிறோம், நிறைய கை தருகிறோம், வா வா என்று. எப்படி நான் ரிஷிகளை கைகளில் ஏற்றி கொண்டேனோ அப்படி உங்களையும் ஏற்றி கொள்ளத்தான் செய்கிறேன். ஆனால் அது ஏற பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்றால் அதற்கு நாங்களா பொறுப்பு? சற்று எல்லோரும் யோசியுங்கள். தவறு யாரிடத்தில் என்று. நாம் செய்யும் பல தவறுகள் நம்மை தெய்வத்தின் மீதே சந்தேகமாக்குகிறது. ஆனால் தெய்வம் உண்மையில் உங்களை எல்லாம் பாதுகாத்து காத்து கொண்டு தான் வருகிறது. அதாவது உதாரணத்திற்கு உங்கள் முன்னால் ஒரு சிறுவன் இருக்கிறான், ஒரு 12 வயது. டே, அங்கே போகாதே, கீழே விழுவாய் என்று சொல்கிறீர்கள். அவன் நம் அன்றாடம் பார்க்கிறோமே. ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள், ஓடி ஓடுவார்கள். விழுந்தவுடன் நீங்கள் சொல்லும் வார்த்தை என்ன? ஐயோ, குழந்தை விழுந்து விட்டதே, பார்த்து கொள்ள வேண்டும் என்றா சொல்வீர்கள்? இல்லை, சொல்லிக்கொண்டே இருந்தேன் போகாதே என்று. நீ விழுந்தாய், வேண்டும் உனக்கு, இந்த வார்த்தை உங்களிடத்தில் வருமா வராதா? இதைத்தானே நாங்கள் சொன்னால் குத்தம், நீங்கள் சொன்னால் நல்லது என்றால் எப்படி? விழுவதும் என் பார்வையில் விழுகிறீர்கள், அவ்வளவுதான். உங்கள் பார்வையில் உங்கள் குழந்தை விழுகிறது, அதே போன்று நீங்கள் என் பார்வையில் விழுகிறீர்கள். அப்போது நான் என்ன சொல்வேன்? சொன்னேனே, கேட்டாயா, விழுகிறாயே, சரி உள்ளே வா, நான் பார்த்து கொள்கிறேன். இந்த குழந்தை என்ன செய்கிறது? அம்மா, நான் விழுந்து விட்டேன் என்று திரும்பி வருகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய, என்னை தள்ளிவிட்டாயே பாவி, உன்னுடன் எனக்கு என்ன வேலை என்று போகிறீர்கள். இதுதான் வித்தியாசம். அந்த 10 வயது குழந்தை அம்மா நான் விழுந்து விட்டேன், இங்கே அடிபட்டது என்று அழுது கொண்டு அம்மாவை கட்டி கொள்கிறது. நீ போக வேண்டாம் என்று சொன்னாய், நான் போனேன், அடிபட்டு கொண்டேன், சரி மருந்தாவது போடு என்று கட்டிக்கொள்கிறது. யாராவது ஒருவர் எங்களிடம் அப்படி வருகிறார்களா? யோசித்து பாருங்கள். பாவி, உனக்கு விரதம் இருந்தேன், உனக்கு இவையெல்லாம் செய்தேன், அவையெல்லாம் செய்தேன், உன்னைக்கே நான் உழைத்தேன் காலை முதல் மாலை வரையில், பாவி உனக்கு கண்ணிருக்கிறதா என்று எங்களை போட்டு இந்த திட்டு திட்டினால் பகை யாருக்கு வருது, மேலே பாவங்கள் யாருக்கு வருது? சற்று யோசியுங்கள். திட்டும் பாவமும் உங்களையே சேருகிறது, கர்மாவை அதிகப்படுத்தி கொள்கிறது. பாவி உனக்கு கண்ணில்லையா என்றால், எனக்கு கண்ணோ காதோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை காப்பாற்றினேன், போகாதே என்று சொன்னேன், நீ போய் விழுந்தாய், நான் என்ன செய்யட்டும், வா மருந்தை போடுகிறேன். ஆனால் நாம் விழுந்தவுடன் கோபுரத்திற்கு வெளியே போகிறோம், போனவுடன் நன்றாக திட்டி விடுகிறோம், திட்டினவுடன் இருக்கும் இன்னும் இருக்கும் கர்மாவையும் பாவத்தையும் சுமந்து மேலே மேலே கஷ்டத்தில் விழுகிறோம். புண்ணியத்தை முடித்து கொள்கிறோம், பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம். அதனால் இப்போது இருக்கும் சிஷ்யர்களை நன்றாக யோசியுங்கள். நாம் எங்கே தவறு செய்கிறோம், எதை என்னவானாலும் சரி அம்மா மருந்து போடு என்று அப்படி விழ வேண்டும், இப்படி விழுவது அல்ல மரியாதை. புரிந்ததா? சரி, நாம் கதைக்கு செல்வோம். இப்படியாக இவ்விருவரையும் அவர்கள் அந்த தந்தை அந்த ரிஷி எப்படியாவது வைத்து கொள்ளுங்களேன் என்று சொல்லும் பொழுது, அவரும் எனது குழந்தை தானே, பாவம் அவர் கஷ்டப்படுகிறார், அதை விட அந்த கஷ்டத்தை நாமே ஏற்றுக்கொள்ளலாமே என்று, தாயே ஜெகன்மாதா, நானாக வாங்கி கொண்டது இந்த வரப்பிரசாதம், ஆதிவியாசரே, ஜெகத்குருவே, தங்களுக்கும் பொழுது போக வேண்டும் அல்லவா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால்தானே. ஆனால் தாயே ஜெகன்மாதா, ஒன்றை யோசிப்பேன், அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம், ஆகா, இந்த அயக்ரிவரின் ஞானம் எப்படியெல்லாம் புகுந்து விளையாடுகிறது பார்த்தாயா, எத்தனை அருமையாக, அவ்வளவு ஞானம் உள்ளது அவர்களுக்கு. ஆனால் அந்த ஞானத்தை குறுக்கு வழியில், அதாவது இங்கே உதாரணத்திற்கு ஒரு நல்ல பிள்ளைக்கு நல்ல மூளை இருக்கும், அப்போது நாம் என்ன சொல்லுவோம், இவன் நல்ல வழியில் உபயோகித்தால் நன்றாக முன்னேறலாம் என்று. ஆனால் அதை அவன் குறுக்கு வழியில் உபயோகித்தால் கெட்டான், அவனும் கெட்டான், நாடும் கெட்டது அல்லவா? அதே போன்றுதான் தாயே, இவர்கள் ஞானம் என்னவோ இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்தி முறையாக வந்தால் சிறப்பாக இருக்கலாம். ஆதிவியாசரே, அப்படி என்றால் எப்படி பிறந்து கொண்டே இருப்பார்கள், ஞானத்தால் முடிவடைந்து விடுமே. தாயே ஜெகன்மாதா, தாங்கள் ஏதோ ஒரு திட்டத்தில் வந்திருப்பது போல் தெரிகிறதே. ஆதிவியாசரே, நான் எதையும் எண்ணி வரவில்லை, எங்கு போனாலும் எனக்கு இப்படித்தான் வருகிறது, நான் எனது லோக சஞ்சாரணம் செய்து வந்து கொண்டிருக்கிறேன், அங்கு பார்த்தால் அப்படி நடந்தது, இங்கு வந்தால் இது ஒரு விசித்திரமாக நடக்கிறது, நம்மை சுற்றி என்னத்தான் நடக்கிறது. தாயே ஜெகன்மாதா, அனைத்தும் அறிந்தவள் நீ, உனக்கு தெரியாததா, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. தாயே, எதுவாக இருந்தாலும் அதை நாம் பரிபூர்ணமாக வரவேற்று அதற்கு முழு உத்தாசையும் செய்கிறோம். ஏது வியாசரே, ஏதோ போய் அப்படி இப்படி என்கிட்டயே வந்து விடுகிறதே. தாயே, நீங்கள்தான் இவ்விருவருக்கும் நல்ல வழியை காண்பிக்க வேண்டும். என்னிடம் வந்து சேர்ந்த சீடர்கள் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை, இவர்களை வைத்து ஒரு விதத்தில் என்னாலும் சமாளிக்க முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோமே. ஆஹா, ஏதோ பத்மாசுரன் கதை போல் வரம் வைத்தவருக்கே வந்து விட்டதோ? தாயே, அப்படி அல்ல, நான் அதை சொல்லவில்லை. நான் அப்படியாக உங்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பவில்லை. இதற்கு வழி என்ன என்று கேட்கிறேன். ஆதி வியாசரே, இந்த வழியைத்தான் நானும் இப்போது தேடப்போகிறேன். எனக்கும் புரியவில்லை இது என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்து வியாசர், சரி தாயே, நீங்கள் என்று தவமேற்கொட்டு மேலே போகப் போகிறீர்கள்? ஆதிவியாசரே, நான் போக வேண்டும். போய் கோட்டையை பார்த்துவிட்டு தாயை தரிசித்து வர வேண்டும். இதுதான் எனது விருப்பம். ஒரு முறையாவது நாம் போக வேண்டும். அவர்கள் எப்போதும் நம்மை பார்க்க வருகிறார்கள் என்பதை விட நம் தேவைக்கு நாம் தானே போக வேண்டும். அதனால் எனக்கு என்னுடைய ஆசைக்கு ஒரு முறை நேராக தாயின் கோட்டையும் பார்த்து தாயை ஆனந்தமாக பரிபூர்ணமாக தரிசித்து விட்டு வரவேண்டும் ஒரு எண்ணம் இருக்கிறது. தாயே, செல்ல வேண்டியதுதானே? ஆதிவாசரே, தங்களுக்கு தெரியாததா நான் எப்படி செல்ல முடியும்? இங்கே உள்ள அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டுமே. ஒன்று செய்யலாமா வியாசரே? சொல்லுங்கள் தாயே. அந்த பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்களேன். தாயே, இதில் இருவரே என்னால் சமாளிக்க முடியவில்லை. இந்த உலகத்தையே சமாளிக்கும் அளவிற்கு என்னிடம் கொடுக்க வேண்டும் என்கிறீரே, இது முடியுமா? ஆதிவியாசரே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நீங்கள் தானே பார்த்து கொள்கிறீர்கள். இவருக்கு இவர் கர்ம பலனின்படி இது நடக்கும், அவருக்கு அது கர்ம பலனின்படி, இதையெல்லாம் நிர்ணயிக்கும் நீங்கள் ஏன் இதையும் பார்த்து கொள்ளக்கூடாது? தாயே, இது பெரிய பொறுப்பல்லவே, இது எதற்கு எனக்கு? ஆதிவியாசரே, நீங்கள் எழுதிய கோட்டையும் நீங்கள் கண்டதையும் நானும் பார்த்து ஆமாம் இது உண்மை என்று சொல்ல வேண்டும் அல்லவா? ஓ, நான் சொன்னதையே எனக்கு திருப்பி சொல்கிறீரோ? தாயே, நீங்களே அங்கிருந்து இதை பார்த்து கொள்வீர்கள் என்ற நோக்கத்தில் சொன்னேன். ஆனால் பொறுப்பை என்னிடம் ஒப்படைக்க அந்த பொறுப்பிற்கு நான் தகுதியா என்று தான் கேட்கிறேன். பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் பயமில்லை, எந்த விதத்திலும் ஐயமில்லை, எல்லா பொறுப்பும் நான் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். தங்கள் ஸ்தானம் என்ன? நான் யார்? ஆதிவியாசரே, சற்று என் முன்னால் அமர்ந்து தியானியுங்கள். தாங்கள் யார் என்பது தெரியும். ஆதிவியாசர் என் முன்னால் அமருகிறார். நானும் அவர் முன்னால் நிற்கப் போகிறேன். என்ன என்பதை நாளை பார்ப்போம். சிவ, மன்னிக்க வேண்டும் எல்லோருக்கும். ஒரு மணி நேரம் மேலே போகிறதுக்கு அளவிற்கு இந்த உடம்பில் வலுவில்லை. அதனால் அதை கதையை எங்கெங்கே சேர்த்து கொள்ளலாமோ சேர்த்து கொள்ளலாம். எவையெல்லாம் வரவில்லையோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து முழுமையாக நாம் சேர்த்து கொள்ளலாம் என்று சற்று நிறுத்தி நிறுத்தி எடுக்கிறேன். இதிலும் அவளுக்கு அவள் உடம்பு முடியவில்லை. இருப்பினும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இவை கிடைக்கிறது. நாம் எதை வேண்டுமானாலும் இந்த வகுப்பில் கேட்காமல் விடலாம். நாளை முக்கியமானது கேளுங்கள். சேவ். Thank you.
Okay.